ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் ஒன்று. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அப்போ கடவுளுக்கும் உலகத்திற்கும் விட்டு நீங்காத சம்பந்தம் உண்டா? கடவுளை பார்த்தா உலகம் எப்படி ஞாபகம் வரும்? விட்டு நீங்காத சம்பந்தம் உண்டா? அப்போ கடவுள், இந்த உலகம் ஒரு காரிய பொருள் என்பதை சொல்லணும். உலகம் ஒரு ஒரு படைக்கப்பட்டதுன்னு சொல்லணும். படைக்கப்பட்டதாக படைத்த உணர்வுடைய நம்ம கொண்டு வரலாம். அப்போ இந்த உலகத்துக்கு மூன்று தொழில்கள் இருக்கின்றன. என்னென்ன தொழில்கள்? தோற்றம், நிலைபெறு, ஒடுக்கம். இந்த உலகம் தடப்பொருள், தானா தோன்றி தானா நின்று தானாக அது ஒடுங்க முடியாது. அப்போ இந்த தானாக செய்ய முடியாத இந்த தடப்பொருளை இயக்குவதற்கு கர்த்தா ஒருவன் வேண்டும் என்று அந்த அனுமானத்தினால் கடவுள் உண்மையை இங்கு நிறுவத்து வருகிறார். இந்த அனுமான பிரமாணம் தான் இங்கு முக்கியமானது. அப்போ உலகம் ஒரு காரிய பொருள், முதல்ல வந்து உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது. உலகம் காரிய பொருள் என்பதை முதல்ல கொண்டு வரணும். காரிய பொருள் என்பதற்கு தோற்றம் உண்டு, நிலைபெறு உண்டு, ஒடுக்கம் உண்டு. அப்போ இப்ப இந்த அதிகரணத்தின் மூலமாக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? இந்த உலகத்திற்கு தோற்றம், நிலைபெறு, ஒடுக்கம் உண்டு என்பதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் காரிய பொருள்களே. ஒரு பொருள் கூட காரியம் அல்லாத பொருள்கள் காரிய பொருள்கள் தான். ஆகவே உலகம் காரிய பொருளுடைய தன்மை தான் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அதாவது தோற்றம், நிலைபேறு, ஒடுக்கம், இதை காணப்படுகிறது. ஆகவே அதைத்தான் இந்த மூன்று செய்திகள் மூலம் சொன்னார். என்னன்னு சொன்னாரு, உலகம் அவயவ பகுப்பு உடையது, உலகம் தடமாகவும் தளவாகவும் இருக்கிறது, உலகம் சுட்டி எறியப்படுகிறது. இப்படி மூன்று விஷயங்களை சொன்னார். இந்த மூன்று காரணங்களும், ஒரு காரிய பொருளுக்கு மூன்று காரணிகள் ரொம்ப முக்கியம், அவசியம். மூன்று காரணங்கள் இருக்கணும். ஒரு காரிய பொருள் வரணும்னா மூன்று காரணங்கள் இருக்கணும். அது என்ன என்று கேட்டால், முதற் காரணம் ஒன்று இருக்க வேண்டும், துணை காரணம் இருக்க வேண்டும், நிமித்த காரணம் இருக்க வேண்டும். அப்போ இது காரிய பொருள் என்றால் இந்த காரிய பொருளை செயற்படுத்துவதற்கு ஒருவன் வேண்டும், அறிவுடைய பொருள் வேண்டும். தடத்தை இயக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அவனை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நிமித்த காரணன். நிமித்த காரணன் அதாவது எஃபிஷியன்ட் காசுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நிமித்த காரணன். இப்ப இவன் எதை வைத்துக் கொண்டு செய்கிறான்? இந்த உலகத்தை செய்யறான். இறைவன் இந்த உலகத்தை எதனிலிருந்து செய்கிறான்? அவனுக்கு பறிக்கிற சக்தியாக இருக்குன்னா மாயிலிருந்து செய்கிறான். அப்ப மாயின்ற நுண்பொருளிலிருந்து செய்கிறான். அதுதான் முதல் காரணம், அதான் மூலப்பொருள், முதல் காரணம். அந்த முதல் காரணம் ஆங்கிலத்தில் மெட்டீரியல் காசுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை எப்படி அவன் செய்கிறான், யாருடைய துணை கொண்டு செய்கிறான்? அதனுடைய அருட்சக்தி துணை கொண்டு செய்கிறான். அப்ப அவனுடைய அருட்சக்தி தான் அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் காசு. இது உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு காரியம் ஆகி இருக்கிறது, ஒரு குயவனார் எடுத்துக்கோ, அவர் செய்யக்கூடிய காரிய பொருள் இது பானை, குடம். அந்த குடம் ஒரு குயவனால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குடத்திற்கு மூலப்பொருள் எது? மண். அதான் மெட்டீரியல் காஸ்ட், முதற் காரணம். அந்த குடம் செய்வதற்கு அந்த நிமித்த காரணம் அவன் தான், எஃபிஷியன்ட் காஸ்ட் அவன் தான், கலைஞன் அவன் தான் செய்யறான், அவன் தான் அந்த ஜடத்தை இயக்குகிறான். அப்ப அவனுக்கு துணை என்ன இருக்கு? தண்டு, சக்கரம், தண்டு, இந்த அடிக்கிறது எல்லாம் வச்சிருக்கான். இந்த குயவன் மண்ணை எடுத்து துணை பொருளோடு சேர்ந்து, துணை பொருளை உதவியாக கொண்டு ஒரு குடத்தை செய்வது போல, இறைவன் என்ன செய்கிறான்னா, மாயை, தன்னுடைய பரிக்கிரக சக்தியாக இருக்கக்கூடிய மாயை, அந்த மாயையிலிருந்து மாயை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்து உயிர்களுக்கு வேண்டிய தன்னு தரண போன போகங்களை அவன் உற்பத்தி செய்கிறான். 36 தத்துவங்களையும் அவன் உற்பத்தி செய்கிறான். அதற்கு அவனுக்கு துணையாக அமைவது என்ன? அவனுடைய அருட்சக்தி, அவனுடைய கருணை தான் அவனுக்கு சக்தியாக துணையாக அமைகிறது. ஆகவே இந்த மூன்றும் கூடினால்தான் ஒரு காரியம் நடக்கும் என்பதை நாம் இந்த அதிகரணத்தில் நம்ம யூகித்து அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பலவாகவும் கடவாகவும் இருக்கக்கூடியது, சுட்டி எறியக்கூடியது, அவயவ பகுப்பு கூடியது, இவைகள் தோன்றி நின்று அழியும். இவை தடப்பொருள்களாக இருப்பதனாலே இந்த தடப்பொருள்களை இயக்குவதற்கு, தடப்பொருள்களை செயல்படுத்துவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அந்த தலைவன் தான் இறைவன். தடப்பொருளை இயக்குகின்ற அவன் தான் பேரறிவும் பேராற்றலும் பெருங்கருணையும் உடையவன், அனுகிரக சக்தி உடையவன் அப்படிங்கறத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு அடுத்த அதிகரணத்துக்கு போனோம்னா இன்னும் தெளிவாக இந்த உண்மைகள் நமக்கு தெரியும். இந்த இரண்டாவது அதிகரணம், தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம். தோற்றிய திதியே, மூவினைமையின் முத்தொழிப்படுகின்ற இந்த உலகமானது தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உடலாம். தோற்றியதுனா இவைகள் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள்கள், திதினா உள்பொருள்கள் மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த தோற்றுவிக்கப்பட்ட இந்த பொருள்கள் ஒடுங்கிக்குள் ஒடுங்குகிறது. ஒடுங்கி யாரு? சிவபெருமான். ஒடுங்கி ஒடுங்குகிறது, மீண்டும் உணவாகிறது. எதனால? மலத்தினால். ஆனாமலம் இன்னும் பரிபாகம் அடையவில்லை, அதனால் மீண்டும் இந்த உலகம் புனருறுப்பவும் அடைகிறது. நம்முடைய சைவ சார்ந்த அந்த சுவையான போதுமே புனருறுப்பத்தை பற்றி சொல்லுகின்ற நூல் தான். சரி, இதற்கு தோற்றிய ரீதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம் என்பது இரண்டாவது அதிகரணம். இந்த அதிகரணத்துக்குரிய மேற்கோள் சொல்றேன். இனி இல்லதற்கு தோற்றம் இன்மையின். இந்த அதிகரணம் ரொம்ப நிறைய செய்திகளை கொண்டது. மூன்று அதிகரணத்தை உள்ளடக்கிய ஒரு அதிகரணம். இதுல மூன்றா பிரித்து தான் நம்ம பார்க்கணும். மூன்றா பிரித்து பார்த்தாதான் என்னுடைய பொருள்கள் தெளிவாக நமக்கு விளங்கும். இனி இல்லதற்கு தோற்றமின்மையின். இல்லதற்கு தோற்றமின்மையும் இல்லாத பொருள், சூன்யத்திலிருந்து ஒரு பொருளும் தோன்ற முடியாது. இல்லதற்கு தோற்றம் கிடையாது. விளக்க சொல்றேன். உள்ளதற்கு செய்வோனையின்றி செய்வினையின்மையின். அந்த உள்ள பொருளையும் யாராவது செயற்படுத்த வேண்டும், திடத்தை செயற்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த செயல் நடைபெறாது. ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை. யாருக்குள்ள எது ஒடுங்குதோ அவங்களுக்குள்ள அது வெளியில வர வேண்டும் என்றது. இதுதான் மேற்கோள், இரண்டாவது அதிகரணத்துக்குரிய மேற்கோள். இல்லாத பொருள் என்றும் இல்லாத பொருள் தான். இல்லாத பொருள் ஒரு பொருள் இருக்கு வச்சுங்க, முயலுக்கு கொம்பு இல்ல, என்னைக்காவது வெளியில வருமாது? வரைய வராது. சூனியத்தில் இருந்து ஒரு பொருளையும் தோற்றுவிக்க முடியாது. சைவத்துதான் தற்காரியவாதம் என்று சொல்வார்கள். உள்ள பொருளே காரியப்பட்டு வரும், இல்லாத பொருள் வராது, காரியப்பட்டு வராது. உள்ள பொருள் தான் காரியப்பட்டு வரும் என்ற கொள்கை தான் தற்காரியவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத பொருள் என்றும் இல்லாதையாகும். முயலுக்கு கொம்பு இல்லை, அது என்றைக்கும் அதுக்கு முளைக்க போவதே இல்லை. ஆயிரம் ஆண்டு காத்து இருந்தாலும் முளைக்க போறது கிடையாது. அது ஒரு காலத்திலும் உள்ள பொருளாய் தோன்றாது. அப்ப இந்த உலகம் சூனியத்தில் இருந்து வந்ததா? கடவுள் அப்படின்னு கையில் ஒரு பொருள் வருத, அது வித்ததம் பண்றவன் தான், மாயாஜாலம் பண்றவன் தான் வரும், யாருக்கும் வராது. ஆகவே கடவுள் உள்ளதாக இருக்கக்கூடிய மாயிலிருந்து தான் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களை இந்த பிரபஞ்ச மனைத்தையும் தோற்றுவித்திருக்கிறார். இல்லாத பொருள் இருந்து தோற்றுவிக்கவில்லை. அப்படி உள்பொருள் உள்ள பொருள் கூட ஒரு அந்த பொருள் கண்ணுக்கு காட்சியில இல்லாத அந்த பொருள் மூலமாக இருந்தது, மாயாக இருந்தது, தூக்கமாக இருந்தது, அது காட்சிக்கு வருவது கூட யாரால் செய்யப்படுவான்? ஒரு முதல்வனால், ஒரு அறிவாளியால், ஒரு திறமைசாலியால் அப்படிதான் வெளியில வரணும். உள்பொருளாகி உலகம் கூட ஒருவனால் அல்லாமல் தானாகவே இந்த உலகம் தோன்ற முடியாது. அப்புறம் அடுத்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எது எது எங்கே ஒடுங்கிட்டோ அந்த பொருள் அது அது அங்கிருந்தே தோன்றும், அது வேறு இடத்திலிருந்து தோன்ற காரணம் இல்லை. யார்கிட்ட ஒடுங்கிட்டோ அங்கிருந்தான் வெளியில வரும். இந்த அதிகரணத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்பதான் உண்மை நல்லா தெளிவா வெளியில வரும். இதுல இரண்டாவது அதிகரணத்தையே, இனி உலகம் உள்ளது என்றது அப்படிங்கறது அதுக்குரிய மேற்கோள். அது பிரித்தம்னா அதுக்குரிய எது? இல்லதற்கு தோற்றமின்மை. இல்லாத பொருளுக்கு தோற்றம் இல்லை, உள்ள பொருளுக்கு தான் தோற்றம். இப்ப சூனியத்திலிருந்து எந்த பொருளும் நம்மால யாராலையும் உற்பத்தி பண்ண முடியாது. மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். உலகத்தில் உள்ள ஆற்றல்களை எதையும் ஆக்கவும் முடியாது, அழிக்க முடியாது யாராலும். வேணா இருக்கிற பொருளையே மாத்தி மாத்தி ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? நம்ம ஸ்வீட் கடையில போய் பார்த்தோம்னா எவ்வளவோ ஸ்வீட் இருக்கு. மூலப்பொருள் ரெண்டு மூன்று தான், மைதா மாவு, கடலை மாவு, நெய், சீனி, நாலு தான். அதை வைத்துக்கொண்டு மாத்தி மாத்தி செஞ்சு நூத்துக்கணக்கான நம்ம வாயில் நுழையாத ஸ்வீட் எல்லாம் உற்பத்தி பண்ணிடுறாங்க இல்லையா? ஆகவே இந்த உலகமானது, இனி உலகம் உள்ளது என்றது, இல்லதற்கு தோற்றம் இனி, இல்லாத பொருள் எதுவும் தோற்றம் கிடையாது. இது வந்து நம்ம விஞ்ஞானத்துல கண்டுபிடித்தது 1668 ஆண்டு ராபர்ட் மேயர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆற்றலின் அழிவின்மை கோட்பாடு அப்பதான் இந்த கால கொள்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம சைவ சித்தாந்தம் எந்த காலத்துல இருந்தோ அது சொல்லிட்டே இருக்கு. நம்முடைய சதாசிவமூர்த்தி சைவ சித்தாந்தத்தை வெளிப்படுத்திய காலம் எதுன்னு யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? வேணா மெய்கண்டா 1232 ஆண்டு தோன்றினார் கிபி அப்படின்னு சொல்லுங்க. சதாசிவமூர்த்தி எப்போ சொன்னார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆகவே இந்த கருத்து எவ்வளவு காலமா நம்மள்கிட்ட இருந்துட்டு இருக்கு. உலகம் என்பது உள்பொருள், உள்ள பொருளே சத்காரியம் சொல்லியாச்சு. உள்ளதே தோன்றும், இல்லாத பொருள் தோன்ற முடியாது. காரியம்னா செய்யப்பட்ட பொருளாய், ஒருவனால் செய்யப்பட்ட பொருளாய் தோன்றுவது. அதுதான் சொல்றாங்க, உள்ளது போகாது, இல்லது வாராது. அப்ப குதிரைக்கு கொம்பு இல்ல, அது ஒரு காலத்திலயும் வரப்போறது கிடையாது. மாட்டுக்கு பிறந்த உடனே கொம்பு இல்ல, ஆனா கொம்பு முளைக்கிற சக்தி ஆற்றலுக்கு இருக்கு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது வெளியில வரும். ஆகவே இந்த ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூன்யத்தில் இருந்து இந்த உலகம் படைக்கப்படவில்லை, இல்லாத பொருளுக்கு தோற்றம் உண்டாகாது. அப்போ என்ன நமக்கு இதிலிருந்து தெரிகிறது என்றால், உள்பொருள்ல மாயையும் ஒன்று. மாயை என்பது உள்பொருள். அந்த உள்பொருள் இப்ப நம்ம கண்ணுக்கு மாயைனா என்னன்னு தெரியாது, அது சூக்ஷ்ம நிலையில் இருக்கிறது. அந்த சூக்ஷ்ம நிலையை காரியப்படுத்துவதற்கு வேறொருவன் வேண்டும். சூக்ஷ்ம நிலை காரியப்பட்டுதான் இந்த உலகம் பிரபஞ்சமா விரிஞ்சு வந்து, கண்ணால நம்ம ஒரு பொருளை பாக்குறோம்னா இந்த பொருளுக்கு மூல ஆற்றல் மாயை. ஆற்றல் பொருள் சுரூபமாக, சக்தி சுரூபமாக இருக்கிறது. அந்த சக்தி சுரூபத்திலிருந்து இவ்வளவு பொருள்களையும் கடவுள் நமக்காக படைத்து நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த அதிகரணத்தின் இரண்டாவது பகுதி, இந்த உலகம் உள்ள பொருள், உள்ள பொருள் தான் தோற்றத்துக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன, இந்த உலகம் செய்வோனை உடைத்து. இந்த உலகம் ஜடப்பொருள், முதலே பார்த்துட்டோம். இந்த உலகம் பலவாகவும் தடமாகவும் இருக்கிறது, அவய பகுப்புடையதாக இருக்கிறது, சுத்தி அறியப்படுகிறது. ஆகவே இது சடப்பொருள். இது இந்த சடப்பொருளை ஒருவன், யாராவது ஒருவர் தான் செயற்பட காரியப்படுத்த வேண்டும். அப்போ இது செய்வோனை உடையது. ஒரு செய்வோன் இல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சமானது செய்யப்படாது, இப்படி உருவாகி வந்திருக்காது. இந்த உள்ள பொருளே இருக்கிறது, இப்ப மாயே இருக்கிறது, உண்பொருளாக இருக்கிறது. அந்த உள்ள பொருளாக இருந்தால் கூட ஒருவன் அதை இந்த பொருள்களாக செய்யாவிட்டால் இந்த பொருள்களுக்கு தோற்றம் இல்லை, செய்வினை இல்லை. கண்முதல் புதனால் காட்சியும் இல்லோம், சிவபெருமான். கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோம், நம்ம கண்ணால சிவபெருமான பார்க்க முடியாது. விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன், எப்படி பாருங்க, அவனை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அவன் தான் நமக்காக என்ன பண்ணிருக்கான், விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். வெளிப்படனா மாயையாகிய மூல ஆற்றல் இருந்து, கண்ணுக்கு தெரியாத சூட்சம நிலையிலிருந்து, அந்த மாயையிலிருந்து இவ்வளவு கண்ணுக்கு தெரிகின்ற பொருள் அனைத்தையும் படைத்தவன் சிவபெருமான். இந்த இதுக்கு அப்படியே சரியான இலக்கியம் அதுதான், கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன், விண் முதல் பூதம் வெளிப்பட வகுத்து நமக்கு தந்திருக்கிறான். ஆகவே உள்ளதற்கு செய்வோரின்றி செய்தினையின்மையின், உள்ள பொருளாக இருந்தாலும் யாராவது ஒருவன் அந்த சடப்பொருளை செயல்படுத்த வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அந்த செய்வினை பொருள்கள் இல்ல, செய்வினை இன்மையின். ஆகவே இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தடப்பொருள்கள் தானாக இயங்காது, அதை செயற்படுத்துவோர் இல்லாமல் தானாக செயல்படுகின்ற திறமும் இல்லை. தடப்பொருளை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்ப இந்த மைக்கு இருக்கு, பக்கத்துல இருக்கு, இது ஒலியை வாங்கி வெளியே விடுகிறது. இப்ப காலையில ஒருவர் இதே போல அமைத்து வைத்து விட்டு போக வேண்டும், அறிவுடைய ஒருத்தர். அவர் இல்லைன்னா அந்த மைக் இயங்குமா, இயங்காது. இந்த மைக் வந்து ஒலியை வாங்கி வேகமாக பெரிதாக தருகிறதுனா, இந்த மாதிரி ஒரு அமைப்பை செய்தவரும் ஒரு அறிவுடையவர். அப்படி ஒரு எந்திரத்தை செஞ்சு வச்சிருக்காரு, இயங்கிக் கொண்டு இருக்கிறதே தவிர அறிவுடையவர் இல்லாவிட்டால் இது இயங்க முடியாது. அதுபோல தடப்பொருள் தானாக இயங்காது, அதை செயற்படுத்துவோர் இல்லாமல் தானாக செயல்படும் திறமும் அதுக்கு இல்லை. ஆகவே மண் குடமாவதற்கு யார் வேண்டாம், குயவன் வேண்டும். பொன் அடிகளமாவதற்கு யார் வேணும், தட்டான் வேண்டும். அதுபோல தடமான மாயை உலமா விரிவடைய உருவம் பெறுவதற்கு ஒரு செய்வோன் வேண்டும். அதாவது கடவுளை நிலைநாட்டுவதற்காக இவ்வளவு தர்க்கம் ஆராய்ச்சிகள் நடக்கிறது. ஆகவே முதல்ல சொன்னது போல கடவுள்தான் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம், ஆங்கிலத்தில் எஃபிஷியன்ட் காஸ், மாயை முதற்காரணம், மெட்டீரியல் காஸ், சக்தி அவனுடைய அருளாற்றல், அவனுடைய கருணை இருக்கிறனால், அவனுடைய கருணை தான் இந்த உலகத்தை செயல்படுத்துகிறது, அது துணை காரணம், இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ். இதுல மூன்றாவது பகுதி, இனி ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது. ஆண்டு ஒடுங்குதலின், அவன்கிட்ட ஒடுங்குது. காரணம் என்னன்னா அவன்கிட்டதான் ஒடுங்குது. யாருகிட்ட ஒடுங்குச்சோ அவனிடமிருந்துதான் அது வெளியே வர வேண்டும். எது எங்கு ஒடுங்குகிறதோ அங்கிருந்தே அது தோன்றும். இந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல போய் தேடினா இருக்குமா, அது இருக்காது. காத்தர் கடவுள் காத்தர் தொழிலை மட்டும் செய்வார், அவருக்கு ஒரு தொழில் தான். படைத்தல் கடவுள் படைத்த தொழிலை மட்டும் செய்வார், அழித்தல் கடவுள் அழித்தல் தொழிலை மட்டும் செய்வார். ஆனால் மகா சங்காரகாரணன் ஆகிய மகாருத்ரன் ஆகிய சிவபெருமான் இருக்கானே, அவன் ஒருவனே அனைத்தையும் சங்கரித்து தனக்கு ஒடுக்கிக் கொள்வான். மற்றவர்களெல்லாம் கீழே உள்ள அதிகாரிகள், அவர்களெல்லாம் செத்து பிறக்கின்ற உயிர்கள் தான், சாதாரண உயிர்கள் தான். அவர்கள் அவர்களுக்குரிய தொழிலை இறைவன் கட்டளைப்படி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இறைவன் ஒரு விஷ்ணுவை வைத்திருக்க வேண்டும் என்றால் பதவி நீடிக்க வேண்டாம், நீடிக்கலாம். தனக்குள்ள ஒடுக்கிட்டு புது விஷ்ணுவோட ஏற்படுத்தலாம். ஒரு பிரம்மனை தனக்குள்ள ஒடுக்கிண்டு புது பிரம்மனை, அவருக்கும் காலம் இருக்கு, இவ்வளவு காலம் அவருக்கு ஆட்சி இருக்குன்னு காலம் இருக்கிறது. ஆகவே இந்த மகா சங்கார காரணன் ஆகிய மகாருத்ரன் தான், அவன் தான் அனைத்தையும் சங்கரித்து தனக்குள் ஒடுக்கிறான். எங்க ஒடுங்குச்சோ அங்கிருந்துதான் மீள அது உற்பத்தியாகும். இந்த அதிகரணம் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம். அடுத்தது இந்த இதுக்குரிய எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் இங்க இருக்கு. லயித்த தன்னில் லயித்ததாம் மலத்தால் லயித்தவாறு உளதா வேண்டும். லயித்தது அத்திதியில் எண்ணின் அழியாது அவை அழிவது அத்திதியும் ஆதியுமாம் அங்கு. இந்த லயித்துங்கிற வார்த்தையை எத்தனை இடத்துல எத்தனை பிரயோகம் நடந்திருக்கு பாருங்க, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி பொருளை தருகிறது. லயித்தது, லயித்தல்னா ஒடுங்குதல் அர்த்தம். லயித்தல் முன்பு ஒடுங்கிய உலகம் பின்பு லயித்த தன்னிலாம், எது எங்கே ஒடுங்குகிறதோ அங்கிருந்துதான் அது. ஒரே கருத்து தான், அந்த கருத்தை அதிகரணங்களிலும் பாகுபடுத்தி சொல்லி அதை உதாரண வெண்பாக்களிலும் அதை வைத்து சொல்லுகிறார். ஏன்னா நம்முடைய நாம் பெற்ற ஞானத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. முன்னே தான் ஒடுங்குவதற்கிடமா என்ற அந்த இடத்திலிருந்தே மீளவும் தோன்றும். எங்க ஒடுங்குச்சோ அங்கிருந்து தோன்றும். ஒடுங்கிய உலகம் ஒடுங்கியே போக வேறு புதிய உலகம் தோன்றாது. எது ஒடுங்குச்சோ அதுதான் தோன்றும். இதுக்கு என்ன சான்றுனா, இலைத்தாறு உலகா வேண்டும், முன்பு எவ்வாறு ஒடுங்கியதோ அப்படி வெளிவருதல் தான் அதற்குரிய இயற்கை. அப்படித்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். நெல் விதைத்தால் நம்ம நெல்ல விதைச்சிட்டு பருத்தி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நடக்குமா? விளையாது. நெல் விளைத்தால் நெல் தான் விளைய வேண்டும், வரகு விதைத்தால் வரகுதான் விளைய வேண்டும். நெல் கமுதாய் விளைவது இல்லை. எங்கு ஒடுங்கியதோ அங்கிருந்துதான் மீண்டும் உலகம் உற்பத்தியாகும். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம். மலம் இருப்பதனால் அது ஒடுங்கிய உலகம் மீள தோன்றுவது ஏன்? தோன்ற வேண்டுமாயின் ஒடுங்க வேண்டாம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். ஏன் ஒடுங்கின உலகம் மீள தோணுது? தோன்ற வேண்டிய அவசியம் இல்லையே, மீள தோன்றுவது எதற்காக அப்படின்னு கேட்டா, மலத்தால், மலத்தினாலே, மலம் இருப்பதினால். என்ன மலம் இருக்கிறது? இருக்க ஆணவமலம் இருக்கிறது. ஆணவமலம் இருப்பதினால் மீண்டும் உலகம் மீண்டும் தோற்றத்திற்கு வருகிறது. இந்த மூன்று காரியங்களையும், ஒரு உலகத்தை தோற்றுவித்தல், நிலைநிறுத்துதல், அதை ஒடுக்குதல், மூன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாம கடவுள் எதையும் செய்யறதில்லை. மாயையே ஏன் அந்த உலகத்தை எதற்காக அவன் தோற்றுவிக்கிறான் அப்படின்னா, இந்த ஆணவமலம் பரிபாகமடைந்து பக்குவமடைந்து இந்த உயிர்களை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக அவன் தோற்றுவிக்கிறான். ஆணவமலம் பரிபாகமாவதற்காக உலகத்தை அவன் தோற்றுவிக்கிறான். அப்புறம் உலகம் நிலைத்து நிற்கிறதே எதுக்கு? ஆணவமலம் ஒழிவதற்காக தோற்றுவிக்கிறான். இந்த மாயாமலம் ஒழிவதற்காக அவன் நிலைபெறுத்துகிறான். இந்த உலகத்தில் நாம் இருந்து மாயாமலத்தின் மூலமாக வந்து இந்த உடலோடு வாழ்கிறோம். இந்த மாயாமலம் ஆணவமலம் இருப்பதனாலே இந்த மாயாமலமானது நமக்கு மயக்கத்தை தருகிறது, விபரீத உணர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுது, இந்த உடலோடு வாழும் பொழுது பல்வேறு விதமான அனுபவங்கள் நமக்கு ஏற்படுகிறது. அப்படி விபரீத உணர்வுகள், மயக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தில இருக்கக்கூடிய உடல் வாழ்க்கையை பார்த்தால் நம்ம கண்ணுக்கு நேராகவே நமக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். அப்போ நமக்கு இந்த உலகம் அனித்தியம், இந்த உலகத்தில் உள்ள உடல்கள் அனித்தியம் என்ற உண்மை நமக்கு உணரப்படுகிறது. அப்ப அந்த உண்மையை உணர்ந்தால் இந்த மாயாகிய உடம்பின் மேல் இருக்கின்ற பற்றுதல் நமக்கு ஒழியும். அதற்காக இந்த உலகம் நிலைபெறும். ஆணவமலம் ஒழிவதற்காக உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. மாயாமலம் பக்குவமாகி மாயாமலத்தில் உள்ள பற்றுதல் ஒழிவதற்காக உலகம் நிலைபெறப்படுகிறது. இந்த கண்ணுமலம் பரிவாகமாக கண்ணுமலம் வருது நமக்கு. நல்வினை தீவினைகளை செய்கிறோம். நல்வினை தீவினைகளை செய்த பிறகு இந்த இலை உடன்று 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 நாம் அடைகின்ற இன்ப துன்பத்திற்கு காரணம் நாம் செய்கின்ற நல்வினை தீவினை என்பதை தெரிந்த பிறகு, நல்வினையிலிருந்து நீங்கி தீவினையிலிருந்து நீங்கி இருவினை ஒப்பு வருகிறது. இருவினை ஒப்பு வந்தவுடனே இந்த உடல்ல வாழ்கின்ற நமக்கு இறைவன் என்ன செய்யறானா, இப்போ இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த கண்மமல ஒப்பு வந்து விட்டது, அப்ப ஜீவன் முக்தனாக இவனை மாற்ற வேண்டும், ஞானியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த உடலானது அது அந்திம காலத்துக்கு வந்து விடுகிறது, வயதாகி போடுகிறது. மீண்டும் ஒரு பிறப்பை தந்து இந்த கண்மமலம் ஒடுங்குவதற்கு, அதாவது அந்த இறப்பு அதனால்தான் ஒடுக்கம் நேர்கிறது, கண்ணமலம் பரிபாகமாவதற்காக. இப்படி மலத்தால் தான் இந்த உலகம் மீண்டும், மலம் போவதற்காகத்தான் மீண்டும் இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுகிறது. இலையித்தது அத்திதியில் எண்ணில் அழியாது. ஒருவன் ஒடுங்கினிடம் லயித்தது அத்திதியில் எண்ணில் அழியாது. திதிங்கிறது இந்த இடத்துல காத்த கடவுளாகிய திருமால். சில பேர் சொல்றாங்க இந்த உலகம் திருமாலிடம் சென்று ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா திருமால் இருப்பது மூலப்பகுதி. நம்ம இந்த ஆன்ம தத்துவங்களை கடைசியில மூலப்பகுதின்னு சொல்றோம் இல்லையா, பிரகிருதி மாய தத்துவம் மூலப்பகுதி அப்படின்னு சொல்ல முடியா, அந்த இடம் தான் திருமால் இருக்கின்ற இடம். அதுக்குள்ள இருக்கிறத அவர் ஓடிக்கிட்டு அதுக்கு மேல இருக்கிறத யார் ஓடுக்கிறது? வித்யா தத்துவங்கள் இருக்கின்றன, அப்புறம் சுத்தமாய சுத்த இது சிவ தத்துவம் இருக்கிறது, அதெல்லாம் யார் ஓடுக்கிறது? ஆகவே லயித்தது அத்திதியில் எண்ணில் அழியாது. இனி ஒடுங்கின இடம் காத்தல் கடவுளான திருமாலிடத்தில், திருமாலிடத்தில்னா மூலப்பகுதியில் என்று கூறினால் திருமாலுடைய அதிகாரம் மூலப்பகுதிக்கு மேல, 24 தத்துவங்களுக்கு மேல அவருடைய அதிகாரம் செல்லவே செல்லாது. அதுக்கு மேல என்ன இருக்கு? வித்யா தத்துவம் இருக்கு, அதுக்கு மேல சிவ தத்துவம் இருக்கு. ஆகவே அதெல்லாம் யார் ஒடுக்கிறது என்ற கேள்வி வரும். ஆகவே திருமாலிடத்தில் உலகம் ஒடுங்குவதில்லை, மேலாக இருக்கக்கூடிய சங்காரகாரனாகிய சிவனிடத்திலேயே ஒடுங்கும். திருமாலும் நான்முகனும் கூட சங்காரகாரணத்திலேயே ஒடுங்குவார்கள். அப்ப முற்றடிப்பு செய்யும் பொழுது படைத்தற்கடவுளாகிய அயனும் காத்தற்கடவுளாகிய திருமாலும் ஒடுங்குதற்கடவுளாகிய ருத்ரனும் அவனுக்குள் ஒடுங்கி விடுகிறார்கள். ஆகவே திருமால ஒடுங்கிறது என்பது தவறு. அதுக்கு அடுத்தது, அவை அழிவது அத்திதியும் ஆதியுமாம் அங்கு. திருமாலும் நான்முகனும் ஒடுங்குவது சங்காரகாரணத்திலே ஆகும். திருமாலும் நான்முகனும் தோன்றுவதும் அந்த சங்காரகாரணத்திலே. மீண்டும் புனருறுப்பம் செய்யும் பொழுது அந்த புனருறுப்பம் செய்கின்ற காலத்துல மீண்டும் எங்கு தோன்றுகிறார்கள்னா அந்த சங்காரகாரணனாகிய சிவபெருமான் தான் மீண்டும் தோற்றுவிக்கிறான். அதான் நம்முடைய அப்பர் பெருமான் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனை, 7 கங்கை மணல் எண்ணி இந்திரர். இவர்களுக்கெல்லாம் பிறப்பே தெரியும் சொல்ல முடியாது. இதுவரையிலும் 100 கோடி பிரம்மர்கள் இறந்து போயிருக்கிறார்களா, 6 கோடி நாராயணர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். இந்திரனுடைய பிறவி எத்தனை பிறவி, எத்தனை இந்திர பதவி வந்திருக்குன்னு சொன்னா, கங்கை மணல என்ன அளவுக்கு, கங்கை மணல்ல கங்கையில் இருக்கக்கூடிய மணலை எத்தனை இருக்கோ அத்தனை பிறவி அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஆகவே முதலும் முடிவும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே. ஆகவே உலகம் சங்கார காரணன் இடத்தில் தான் ஒடுங்கும், அவன்கிட்ட தான் ஒடுங்கும், இறைவனிடம் தான் ஒடுங்கும். நான் மீண்டும் அதை ஒரு ஞாபகப்படுத்துறேன், இறைவனிடம் ஒடுங்கும் என்பது இங்க மாயையில் ஒடுங்கும், மாயை இறைவனிடம் இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு கொள்கையினுடைய அடிப்படையில தான் அவனிடம் ஒடுங்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நிலம் விளைந்தது அப்படின்னு சொல்றோம், நிலமா விளையுது, என்ன விளையுது? விதை, விதை விளைகிறது. சேற்றில் முளைத்த பங்கஜம் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது போல. ஆகவே இந்த வெண்பால ரெண்டு செய்திகள் இருக்கின்றது. உலகம் ஒரு உள்பொருள் இல்லாதது, சூன்யத்திலிருந்து உலகம் வரவில்லை, அது ஒடுங்கவும் தோன்றவும் உடையது. இடையில ஒரு செயல் நடைபெறுகிறது, நிலைபெறுதல். சரி, உள்பொருளாகிய உலகம் உடங்கி தோன்றுதல் ஒரு கர்த்தாவினால் ஆகும். ஆகவே இது தடப்பொருள்கள், தடப்பொருள்கள் தானாக தோன்ற முடியாது, நிலைபெற முடியாது, ஒடுங்க முடியாது. ஆகவே தடப்பொருளை இயக்குவதற்கு ஒருவன் பேரறிவும் பேராற்றலும் படைத்த ஒருவன் வேண்டும், அவன் தான் இறைவன் என்று இந்த 2வது அதிகரணம் நமக்கு இந்த பாடல் மூலமாக சொல்லுகிறது. சரி, இதோட புத்தி பண்ணிக்கலாம், அடுத்தது அடுத்தது பார்க்கலாம். அடுத்த இதுல இன்னும் பாடல்கள் இருக்கு, எடுத்துக்காட்டுகள் 3வது என்பா இருக்கு, அதுல பார்க்கலாம்.